இப்பொழுது நாம் இரண்டாவது சங்கீதத்தை வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தம் கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த மாலை நேரத்திலே இந்த ஓய்வு நாளிலே நீர்தாமே எங்களுக்கு துணை செய்யும். உம்முடைய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அதில் நீர் விளக்கி இருக்கின்ற அருமையான சத்தியங்களை அறிந்து கொள்ள நாமும் மத்தியிலே வந்திருக்கிறோம். நீர் பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களோடு பேசும். எங்களுக்கு தேவைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நீர் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எங்களை சந்தியும். முக்கியமாக உண்மை அறியாதவர்கள் இருக்கிற பொழுது அவர்களையும் நீர் சந்தியும். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிற தேவனாக நீர் இருக்கிறீர். உம்முடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பியவர்களாக, மனம் திரும்பிய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கும்படியாக நீர் பெரிதும் கிருபை பாராட்டு. கொடுமையான காலப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமங்களும் அநியாயங்களும் எம்மை சூழ்ந்திருக்கின்றன. எங்கு சுற்றி பார்க்கிற பொழுதும் பாவம் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. சோதனைகள் அதிகம் ஆண்டவரே. இதற்கெல்லாம் எதிர்த்து நின்று விசுவாச வாக்கு இந்த உலகத்திலே நடத்த வேண்டிய பொருளாக நாம் இருக்கிறோம். உம்முடைய சபையை அதற்காக நீர் எழுப்பி இருக்கிறீர். ஆகவே இந்த போராட்டம் உள்ள வாழ்க்கையை இந்த போராட்ட காலங்களிலே அதிக விசுவாசத்தோடும் இருதயத்திலே ஆழமான விசுவாசத்தோடும் தொடர்ந்து வாழ்ந்து உமக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கு நீர் எங்களுக்கு துணை செய். இந்த மாலை வேளையில் மட்டுமல்லாமல் செவ்வாய் புதன் கிழமைகளிலும் நாம் கூடி வருகிற பொழுது அந்த நாட்களிலும் எங்களுடைய தேவைகளெல்லாம் ஏற்ற விதத்திலே அதற்கு மேலாகவும் எங்களை சந்தித்து நீர் பேசும். முக்கியமாக இப்பொழுது இரண்டாவது சங்கீதத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த சங்கீதத்தில் தெளிவடையும்படியாக அது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு, இன்றைய மாலை வேளை செய்திக்கு ஒரு தலைப்பு என்னவென்று கேட்டால், உங்களுடைய உலக பார்வை, உலக கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உலக கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்திலேயே இந்த உலக கண்ணோட்டம் என்றால் என்னவென்று விளக்கி விடுவது நல்லதென்று நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு அந்த பார்வை இல்லாமல் இருக்கிறது நான் முக்கியமாக தமிழினத்திலே எங்குமே பார்க்கிறேன். கிறிஸ்தவம் என்கிற பொழுது பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதலை பெற்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அது மட்டுமே கிறிஸ்தவமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அந்த விஷயத்திலே நான் மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுவதை தவிர வேதத்திலே இருக்க வேண்டிய அளவுக்கு அறிவில்லாதவர்களாக எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேத கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பார் என்று அவர்களுக்கு பார்க்க தெரியவில்லை. ஆத்மீகம் என்று சொல்லுகிற பொழுது எம்முடைய சுவாச வாழ்க்கை மட்டுமே ஆத்மீகம் சம்பந்தப்பட்டது, உலகத்து காரியங்கள் எல்லாம் ஆத்மீகத்துக்கு அப்பாற்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை படைத்த தேவன், எல்லாவற்றையும் பராமரித்து வருகிற தேவன் அந்த உலகத்தின் மீது அக்கறை காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையை தங்களிலே கொண்டு எல்லா விஷயங்களையும் எப்படி பார்க்க வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. இதுதான் உலக கண்ணோட்டம், உலக பார்வை என்று சொல்லுகிறேன். சமீபத்தில் என்னுடைய மனைவியோடு பிரசித்தமான 20th century பிரசித்தமான ஒரு பிரசங்கியாக இருந்த பிரிட்டன் என்று சொல்லுகிற நாட்டிலே இருந்த டாக்டர் லாயிட் ஜோன்ஸ் என்பவருடைய நேர்காணல் ஒன்றை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேர்காணலிலே அவர் ஒரு ஆத்மீக பார்வை நமக்கு இருக்க வேண்டிய அவசியத்தை அவர் சில தடவை வலியுறுத்தி இருக்கிறார். சுவிசேஷத்தை பற்றி ஒரு ஆத்மீக பார்வையும் சுவிசேஷ வாழ்க்கையில் அத்தகைய கண்ணோட்டம் இருக்க வேண்டும் என்பதை அவர் விளக்குவது மட்டுமல்ல, அடிக்கடி அந்த நேர்காணலிலே ஆத்மீகம் ஆவிக்குரிய என்ற வார்த்தைகளை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அந்த ஆத்மீக கண்ணோட்டம், ஆவிக்குரிய கண்ணோட்டம் இன்று பரவலாகவே இல்லாமல் இருக்கிறது. நாம் காலை நேரத்திலே முதலாவது சங்கீதத்தை பார்த்த பொழுது அந்த முதலாவது சங்கீதம் தனி நபர்களிலே, அதாவது ஒரு நீதிமான் துன்மார்க்கன் யார் என்று பிரித்து காட்டியதை பார்த்தோம். ஒரு நீதிமான் எப்படிப்பட்டவன், ஒரு துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன், நீதிமானுடைய வாழ்க்கை எங்கு போய் முடியும், துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எங்கு போய் முடியும் என்பதை தெளிவாக அந்த முதலாவது சங்கீதம் விளக்கியது. மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி அந்த சங்கீதம் ஆரம்பித்ததை பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆத்மீக வாழ்க்கையை கொண்டிருக்கிறவன், ஆத்மீக வாழ்க்கை இல்லாத ரெண்டு பேர் அங்கு இருப்பதை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சிந்தனைகள், அவருடைய வழிகள், அவருடைய வாழ்க்கை முடிவு எங்கு போகிறது என்று பார்த்தோம். அதே விஷயத்தை இப்பொழுது முழு உலகத்திலும் இந்த சங்கீதம் காட்டுகிறது. ரெண்டு தனி நபர்கள் வாழ்க்கையிலே இருந்த அந்த விஷயத்தை இப்பொழுது முழு உலகத்திலும் நாம் பார்க்க போகிறோம். அதுதான் இரண்டாவது சங்கீதத்தினுடைய முக்கியமான கண்ணோட்டமாக இருக்கிறது. ஆத்மீக கண்ணோட்டம் நமக்கு அவசியம், விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஆத்மீக கண்ணோட்டம் அந்த பார்வை இல்லாவிட்டால் எந்த விஷயத்தையும் நான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவனாக இல்லாதவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். அவன் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே பார்க்க மாட்டான், அவனுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுக்க மாட்டான். ஆனால் விசுவாசி, அவனுக்கு ஒரு ஆத்மீக பார்வை இருப்பது மிக மிக அவசியம். அந்த பார்வையுடன் தான் அவன் விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களுக்கான தீர்மானங்களை அவன் எடுக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே இந்த சங்கீதக்காரன் இந்த ஆத்மீக பார்வையினுடைய அவசியத்தை வலியுறுத்துகிறான். அதே நேரத்தில் உலகளாகிய விதத்தில் நாம் முதலாவது சங்கீதத்தில் பார்த்த காரியங்களை இங்கே விளக்குகிறான் என்று பார்க்கிறோம். சமீப காலமாக இந்த உலக பார்வை கிறிஸ்தவர்களை இல்லாமல் இருப்பதை அறிந்து திருமறை தீபத்திலும் கூட சில ஆக்கங்களை நான் எழுதியிருக்கிறேன், சில உதாரணங்களை குறிப்பிட்டு உங்களை பார்த்து இப்பொழுது கேட்கிறேன். உங்களுக்கு உலக கண்ணோட்டம் இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், வாலிபர்கள் கூட இங்கு இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு உலக கண்ணோட்டம் இருக்கிறதா? உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், அபோர்ஷன் என்று சொல்லப்படுகிற கருக்கலைப்பு, ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்கின்ற அந்த சிசுவை பிறப்பதற்கு முன்பாகவே கலைத்து விடுகிற ஒரு காரியத்தை சமுதாயம் செய்கிறது. அதற்கு அதை வலியுறுத்துகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த பெண்களுடைய நன்மையை கருதி அப்படி கருக்கலைப்பு செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று வாதாடுகிறார்கள். அவர்கள் லிபரல் சிந்தனையாளர்கள். அந்த பிறக்கின்ற சிசுவை, அந்த வயிற்றிலே பிறக்காமல் உருவாகி இருக்கின்ற சிசுவை ஒரு குழந்தையாக அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு வேத கண்ணோட்டம் இல்லை, கர்த்தருடைய பார்வை இல்லை, வெறும் உலக பார்வை, சுயநல நோக்கத்துக்காக அந்த கருக்கலைப்பு அவசியம் என்று வாதாடுகிறார்கள். ஆனால் வேதம் அதை கொலை என்று சொல்லுகிறது. இட்ஸ் அ மர்டர். பத்து கட்டளைகளில் ஒன்றுக்கு எதிரானது. அப்படி செய்வதை ஆண்டவர் கொடூரமான பாவமாக பார்க்கிறார். உலக கண்ணோட்டம் இல்லாததுனாலே அந்த அபோஷனை, கருக்கலைப்பை சரியானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அவிசுவாசிகள் அநேகர் இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு இதில் வேத பார்வை அவசியம், வேத கண்ணோட்டம் அவசியம். என்று நாடுகள், வெளிநாடுகள் பூராவுமே சமுதாயத்தை பாதித்து வருகின்ற ஒரு பெரிய விஷயம் ஓரின சேர்க்கை. ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது எங்கும் பரவலாக போய் நாடுகள் சட்டமிட்டு அனுமதி கொடுத்திருக்கின்றன. திருமணம் என்ற பெயரையே கூட மாற்றி விட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒழுக்கக்கேடான செய்கைகளுக்கு உலகம் வரவேற்பளிக்கிறது. இதில் நமக்கு உலக பார்வை, ஒரு வேத கண்ணோட்டம் தேவையா இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் இதை வேதத்தினுடைய பார்வையோடு பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் நடக்கின்ற அரசியல், ஒரு கிறிஸ்தவன் அந்த அரசியலை எப்படி அணுகுவது, அவர்கள் எடுக்கின்ற அந்த தீர்மானங்களை வேத கண்ணோட்டத்தை கொண்டு பார்க்கின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கிறதா? கலாச்சாரம், பண்பாடு, உலகத்து மதங்களை சார்ந்த பண்பாடு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. இந்து மதத்தையும் புத்த மதத்தையும் சார்ந்த பண்பாட்டை கொண்டிருக்கிற நம்ம மக்கள் மத்தியிலே தேவனை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாக வருகிறவர்கள் ஒரு வேத கண்ணோட்டத்தோடு அந்த பண்பாட்டிலே கிறிஸ்தவத்துக்கு எதிரான காரியங்களை தவிர்த்து கொள்ள பழகி இருக்கிறீர்களா? வேத கண்ணோட்டம், வேத பார்வை, ஆத்மீக பார்வை இல்லாவிட்டால் உங்களால் அவற்றை தவிர்த்து கொள்ள முடியாது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேத கண்ணோட்டம் இல்லை. ஆனால் இந்த சங்கீதம் அது அவசியம் என்று சொல்லுகிறது. நான்கு காரியங்களை இந்த இரண்டாவது சங்கீதத்திலே பார்க்க போகிறோம். நான்கு காரியங்கள். முதலாவது, இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகம் என்று முதலாவது பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அது எப்படிப்பட்ட உலகம், அதை பற்றிய ஒரு சரியான கண்ணோட்டம் நமக்கு தேவை. இந்த உலகத்தை பற்றிய இங்கு கொடுக்கின்ற விவரத்தின் படி நாம் பார்க்கிற பொழுது இது மிகுந்த கோபமுள்ள ஒரு உலகமாக சங்கீதக்காரன் அதை வர்ணிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஏன் முதலாவது வசனத்துல என்ன சொல்லுகிறது? ஜாதிகள் கொந்தளித்து. ஜாதிகள் என்று சொன்னால் நாடுகள் என்ற அர்த்தம். நாடுகள் கொந்தளித்து, அவர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். எங்கு சுற்றி பார்த்தாலும், எந்த நாட்டை பார்த்தாலும் இன்றைக்கு பிரச்சனை. அந்த நாடுகள், மக்கள், சமுதாயம் கொந்தளிப்போடு இருக்கிறது. அங்கு வாசிக்கிறோம், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. விருதா காரியம் என்றால் அவசியம் இல்லாத தேவையற்ற காரியங்கள். அவர்கள் கொந்தளித்து போய் அனாவசியமான காரியங்களில் மனதை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். அவர் அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லுவது மேசியாவை குறித்து. இயேசு கிறிஸ்துவை குறிப்பது. அவருக்கு விரோதமாகவும் பூமியினுடைய ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லோரும் எழுந்து நின்று ஏகமாய் ஆலோசனை, ஒருமனப்பட்டு ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இந்த உலகத்தை பற்றிய ஒரு அருமையான ஒரு படம் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்து ஜனங்கள், மக்கள், நாடுகள், அரசுகள், அதிகாரிகள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து அவர் என்ன செய்கிறார்களாம், அவர்கள் கொந்தளித்து போய் நம்மை படைத்தவராக இருக்கின்ற தேவனுக்கும் அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிராக எழுந்து அவர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, அவர்களை உடைத்து போடுவோம், அவர்களை நொறுக்கி போடுவோம், அவர்களுக்கு கீழ் நாம் அடிபணிய போவதில்லை, எங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக நோக்கமாக எதை கொண்டிருக்கிற போகிறோம், கர்த்தரையும் அவர் அபிஷேகம் பண்ணினவரையும் இல்லாமலாக்கிவிட போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்து மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று. இது சத்தியமான வார்த்தை, இது சத்தியமான வார்த்தை. உலகத்து மக்களை நீங்கள் வேதம் பார்க்கிற விதத்தில் பார்க்கிறீர்களா, இல்லை இந்த உலகத்து மனிதர்கள், நாடுகள், அரசர்கள், பிரசிடென்ட்ஸ் எல்லோரும் இவ்வளவு மோசமானவர்கள் அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பாளிகள் அல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து பார்க்கிறவர் சொல்லுகிறார், இதுதான் மனிதனுடைய திட்டமாக இருக்கிறது. அவன் அன்றாடம் காலையும் மாலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய எண்ணங்களிலே, அவனுடைய இருதயங்களிலே எனக்கு எதிரானவனாக, என்னை தொலைப்பதற்கு நான் அபிஷேகம் பண்ணினவருக்கு எதிராக நடந்து என்னுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர் காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய உலக பார்வை இங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த நன்மையாக படைக்கப்பட்டிருந்த உலகம் பாவத்தின் காரணமாக நாசப்படுத்தப்பட்டு விட்டது. அப்படி இருந்த அந்த உலகம், இருக்கின்ற உலகத்தையும் அந்த ஆண்டவர் பராமரித்துக் கொண்டு வருகிற பொழுதும் இது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற உலகம், இது திறந்த போகிற உலகம் அல்ல. மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு இது போக போவதில்லை, இது அழிக்கப்பட போகிற உலகம். இந்த உலகத்து மனிதர்களும் பாவிகளாக இருந்து அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வேத கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த வேத கண்ணோட்டம் இல்லாவிட்டால் நீங்கள் சுவிசேஷத்தை ஒருவருக்குமே சொல்ல போவதில்லை. ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு மனிதனும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தாததாக, அவருக்கு எதிரானதாக இருந்து வருகிறது. அவருடைய நியாய பிரமாணங்கள், அவருடைய வேத கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக சிந்தித்து இயங்கிக் கொண்டிருக்கிற இருதயமாக இருக்கிறது. இதை நாம் அப்போஸ்தல நடவடிக்கையில பார்க்கிறோம். ஆண்டவராலே அபிஷேகிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அப்போஸ்தல நடவடிக்கையில எத்தனை போராட்டங்கள் என்பதை அந்த வரலாறு நமக்கு காட்டுகிறது. அப்போஸ்தல 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தல போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் செய்த பொழுது அதற்கு எதிர்ப்பாளிகளும் இருந்தார்கள், அதே நேரம் அந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்தவர்களும் இருந்தார்கள். இருந்த பொழுதும் அந்த நாட்டு அதிகாரிகள், கோவில் அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் நாட்டை நாசப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்களை அடித்து துன்புறுத்தி ஜெயிலில் தூக்கி போட்டார்கள். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்களை, நீ போய்விடு, ஆனால் தொடர்ந்து இயேசுவின் நாமத்திலே நீ பிரசங்கம் செய்யக்கூடாது என்று மிரட்டி அனுப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் தங்களை சார்ந்த விடத்திலே போய் அவர் எல்லோரும் ஒன்று கூடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள் என்று அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆதாரமாக இருந்தது இந்த இரண்டாவது சங்கீதத்தின் முதல் ரெண்டு வசனங்கள் தான். அந்த ரெண்டு வசனங்களை பயன்படுத்தி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இவர் எல்லோரும் ஒன்று கூடி உமக்கு எதிராகவும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிராகவும் பேசி உங்களை தொலைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதை பார்த்து நீர் கிரியை செய்யும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பார்த்தீர்களா, அப்போஸ்தலர்களுக்கு உலக பார்வை இருந்தது. பாண்டியஸ் பைலட், ஹெரோட் அவர்கள் எல்லாம் முதலாவது நூற்றாண்டிலே சேர்ந்து இயேசுவுக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தேவனுக்கு எதிராக அவர்கள் கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தல நடவடிக்கை அந்த காரியங்கள் நிகழ்ந்த முதலாம் நூற்றாண்டில் மட்டுமல்ல, அதற்கு பிறகும் உலகத்திலே பல பகுதிகளில் ஏன் இன்று கூட கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். சீனாவிலே மாவோ சேதும் ஒரு பெரிய பண்பாட்டு ரெவல்யூஷனை கொண்டு வந்த பொழுது 1940களில் அநேக கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேல் அவர்களுக்கு இருக்கிற அந்த கொந்தளிப்பு தான். அந்த கொந்தளிப்பு ஆண்டவருக்கு எதிராக அவர் இல்லை என்று வாதாடுகிற அந்த சமுதாயம், அவரை சார்ந்திருக்கிற மக்கள் மேல் அந்த கோபத்தை காட்டுகிறது. அதனாலதான் ஜனங்கள் கொந்தளித்து போய் அனாவசியமான காரியத்தை சிந்தித்து கர்த்தருக்கும் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் விரோதமாக பேசி திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு இங்கே காட்டி தருகிறார். உலகத்தை இப்படி நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்ல, இது ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான உலகம் அல்ல. பாவத்தில் இருந்த பொழுதும் இது நன்மையானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகம் ஆண்டவருக்கு எதிராக கொந்தளித்து போய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னாரே, யோவான் 15வது அதிகாரத்துல 18-19 வசனங்களை நான் என்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறேன், இந்த உலகம் உன்னை வெறுக்குமானால் அது என்னை ஏற்கனவே வெறுத்திருக்கிறது என்பதை நீ அறிந்துகொள். இந்த உலகம் உன்னை வெறுக்குமானால் நீ கிறிஸ்தவன் என்பதற்காக ஏற்கனவே என்னை அது வெறுத்திருக்கிறது என்பதை அறிந்துகொள். நீ இந்த உலகத்தை சார்ந்தவனாக இருப்பாயானால் இந்த உலகம் உன்னை நேசிக்கும். ஆனால் நீ இந்த உலகத்தை சார்ந்தவனாக இல்லாமல் இருப்பதால் நான் இந்த உன்னை இந்த உலகத்தில் இருந்து அழைத்திருப்பதால் இந்த உலகம் உன்னை வெறுக்கிறது என்று இயேசு யோவான் 15வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். இந்த உலகம் ஆண்டவரையும் ஆண்டவருடைய மனிதர்களையும் வெறுக்கின்றது. இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இதையெல்லாம் பார்த்து நகைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 4வது வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், நகைப்பார் அல்ல நகைக்கிறார். He is laughing. அவர் அவர்களை இகழுகிறார், அவர் அவர்களை இகழுகிறார். இங்கே ஒரு அருமையான படம் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்து ராஜாக்கள், அதிகாரிகள், நாட்டு அதிபதிகள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக திட்டம் போட்டு அவரை இல்லாமல் ஆக்குவதற்காக தங்களுக்கு இடையே இருக்கின்ற மிக உயர்ந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்த தயாராக இருக்கிறார்கள். அது நிச்சயம் சரிவரும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அந்த கர்த்தர் சிரிக்கிறார். அவர் சிரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் இங்க படமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நியூக்ளியர் மிசைல் ஒன்றை ஆண்டவருக்கு எதிராக அனுப்புவதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணி அந்த பட்ட மனிதனை அழுத்துவதற்கு கொந்தளிப்போடு ரெடியாக அவன் இருக்கிற பொழுது அதை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறார். அப்படியெல்லாம் செய்து அவர் கர்த்தரை இல்லாமல் ஆக்கிவிட அவர்களால் முடியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பட்டு பண்ணப்பட்டவரை அவர்களால் அழித்து விட முடியுமா? ஆண்டவருடைய இடத்தை அடைய வேண்டும் என்ற ஆணவத்தினாலே பாபேல் டவர் அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு ஜனக்கூட்டம் எல்லாம் எத்தனித்தது இல்லையா? அவர்களால் கட்டி ஆண்டவருடைய இடத்தை அணுக முடிந்ததா? முடியவில்லை. பலவிதமான பாஷைகளை கொடுத்து ஆண்டவர் அவர்களை குழப்பி விட்டார். ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுகிறார். அது அவர்களுக்கு தெரியவில்லை. பரலோகத்தில் இருக்கிறவர் அவர்களை பார்த்து சிரிக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது அவர் தம்முடைய கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். 5வது வசனம். 6வது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமான சியோன் மீது இருந்து என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சியோன் மீது என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இஸ்ரவேலுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ராஜா தாவீது அரசன். தாவீது அரசன் மட்டுமல்ல, அவனுடைய வழியிலே இனி வரப்போகிற அரசர்களையும் அது குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அரசனை நான் சியோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். 2 சாமுவேல் 5:7 முதலாவதாக முதல் தடவையாக சியோன் என்ற வார்த்தை வருகிறது. சியோன் என்பது இஸ்ரவேலிலே எருசலேமுக்கு தென் பகுதியில் இருந்த ஒரு சிறிய இடம், ஒரு சிறு நிலப்பகுதி. அந்த சிறிய நிலப்பகுதியிலே ஆண்டவர் தன்னுடைய அரசை நியமிக்கிறார். சாதாரணமான எந்தவித மதிப்பும் இல்லாத ஒரு வெறு சிறு பிரதேசத்திலே அவர் ஆரம்பித்து வைத்த, அவர் அபிஷேகம் பண்ணி வைத்த அந்த ராஜ்யம் உலகம் முழுதும் பரவ போகிறது. எவராலும் வெற்றி கொள்ள முடியாதபடி அது உலகம் முழுதும் பரவ போகிறது. அதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே அவர் பிரசங்கம் செய்து 120 பேராக இருந்து பேதுருவுடைய பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டு 5000, 10000, 15000 சுவிசேஷம் பரவியதையும் சபைகள் நிறுவப்பட்டதையும் பார்க்கிறோம். எருசலேம், யூதேயா, சமேரியா என்று உலகம் பூராகவும் சுவிசேஷம் பரவியதை பார்க்கிறோம். லீதியா மனம் திரும்பிய பிறகு பிலிப்பிலே ஐரோப்பாவுக்கும் சுவிசேஷம் போனதை முதல் தடவையாக அங்கு வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கை 16வது அதிகாரம். சிறிய ஒரு காரியமாக எருசலேமிலே ஆரம்பித்தது இன்று உலகம் பூராகவும் பரவி காணப்படுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ராஜாவை சியோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த உலகம் கொந்தளித்து போய் ஆண்டவரை இகழ்ந்து பேசிய பொழுது, ஆண்டவருக்கு எதிராக என்னென்னவோ நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுதும் அவர் அங்கிருந்து இதையெல்லாம் பார்த்து நகைக்கிறார். இந்த உலகம் கொந்தளித்து போய் உங்களுக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பொழுது ஏற்படுகிற எதிர்ப்புகள், ஊழியங்களை செய்கிற பொழுது ஏற்படுகின்ற எதிர்ப்புகள், துன்புறுத்தல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது வேத கண்ணோட்டத்தோடு உலக பார்வையோடு ஆண்டவர் சொல்லுவதை பாருங்கள். இந்த பாவம் உள்ள உலகம் எனக்கு எதிராக செயல்படும். இருந்த பொழுதும் அவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. பாவிகள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. நான் ஏற்கனவே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னுடைய சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பரவும், திருச்சபைகள் நிறுவப்படும். எனக்கு எதிராக ஒருவனும் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். பரலோகத்திலே தன்னுடைய சன்னிதானத்திலே சிங்காதனத்திலே வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார். அது நமக்கு அதிக உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். எந்த இகழ்ச்சி பேச்சும் எந்த எதிர்ப்பு ஆண்டவருக்கு எதிராக இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் அது ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது. வெற்றி ஆண்டவருக்கே. 3வது இதிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஒரு ஆணையை பார்க்கிறோம். அது 7-9 உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது. 7-9 வரையும் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். தீர்மானம் என்று சொல்லுகிற பொழுது அது அவருடைய ஆணை. I will declare the decree. நான் என்னுடைய ஆணையை இங்கு கொடுக்கிறேன் என்கிறார். என்ன ஆணை? கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இதுதான் அவர் கொடுத்த ஆணை. உலகம் கொந்தளிக்கிறது. உலகம் கர்த்தருக்கும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் எதிராக செயல்படுகிறது. ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைத்து இப்படியாக ஆணையிடுகிறார். இப்ப இந்த ஏழாவது வசனத்துல பேசுகிறவர் கர்த்தர் அல்ல, இன்னொருவர். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்திலே? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், நான் ஆணையிடுகிறேன். நான் ஆணையிடுகிறேன் என்னுடைய ராஜாவை. அந்த என்னுடைய ராஜாவை என்று சொல்லுகிறவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்தான் ஆணையிடுகிறார். அவருடைய ஆணையில மூன்று காரியங்களை பார்க்கிறோம். அந்த ஆணை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. முதலாவது அந்த ஆணையில நாம் பார்ப்பது என்ன? எவ்வளவு தூரம் அந்த ஆணை சட்ட ரீதியானது, நியாயமானது என்று பார்க்கிறோம். ஏன்? நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அதிகார பூர்வமாக அங்கே ஆணையிடப்படுகிறது. அது அதிகார பூர்வமானது. ஆண்டவரே அந்த காரியத்தை செய்கிறார். யாரும் அதற்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து நீதியான அரசராக இருக்கிறார். ஆண்டவர் செய்கிற செயல் அதை எவராலுமே மாற்ற முடியாது. சர்வ வல்லவரான தேவன் அவரை அபிஷேகித்து அந்த ஆணையை இட்டிருக்கிறார். அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய அந்த ஆளுகை எந்த அளவுக்கு பரவி இருக்க போகிறது, அதுவும் அங்கே சொல்லப்படுகிறது. எட்டாவது வசனத்தில், ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஜாதிகள், பூமியின் எல்லைகள், எல்லா நாடுகளும் உனக்கு கீழாக வரப்போகிறது. நாடுகளின் எல்லைகள் வரை, உலக எல்லைகள் வரை அத்தனையும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆளுகை எந்த அளவுக்கு, எவ்வளவு தூரத்துக்கு பரவலாக ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போக போகிறது. வேர்ல்ட் வைட் கிங்டம், உலகளாவிய ஒரு ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து கொண்டிருப்பார். அடுத்ததாக அவருடைய ஆளுகையின் வல்லமையை இது சொல்லுகிறது. எத்தகைய வல்லமையை அது கொண்டிருக்கும்? எட்டாவது ஒன்பதாவது வசனத்துல பார்க்க, இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி, தன்னுடைய எதிராளிகளை எல்லாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He will break them with a rod of iron. ஆங்கிலத்தில் இருப்பு கோலனை இரும்பு கோலாலே, இரும்பு கோலாலே அவர்களை நொறுக்குவார். அவர்களை எல்லாம் துண்டு துண்டுகளாக, எப்படி ஒரு பாத்திரத்தை அடித்து நொறுக்குகிற பொழுது அது சிதறி போகுமோ, ஒரு மட்பாத்திரம், அதை போல அவர் சிதறடிப்பார். அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை இருக்க போகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது எல்லாரும் அவருக்கு திருவிழா கொண்டாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை எதிர்த்தார்கள். அவரை கொலை செய்ய எத்தனித்தார்கள், கொலையும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இருந்த பொழுதும் என்னென்னவோ மனிதன் செய்து பார்த்தும் கூட இயேசுனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனால் அவருடைய வல்லமை அத்தகையது, அது தொடர்ந்தும் வளரும். அவருடைய வருகையின் காலம் வரையும் இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யம் முன்னோக்கி போகும். எந்த எதிராளியும் அந்த இயேசுக்கு எதிராக, அவருடைய ராஜ்யத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? சில வேளைகளை கிறிஸ்தவர் நமக்கு நடக்கின்ற சின்ன சின்ன துன்பங்கள் துயரங்களை எல்லாம் பெருசா பார்த்து, ஆண்டவரே நீரே இப்படி கண்ணில்லாம இருக்கிறீ, ஒன்றும் செய்யாம இருக்கிறீரே தப்பா பேச ஆரம்பித்து விடுவோம். எங்களுடைய நம்பிக்கை ரொம்ப பலவீனப்பட்டு போய் விடுகிறது. விசுவாசத்துல பலவீனர்களாக இருந்து விடுகிறோம். நமக்கு வேத கண்ணோட்டம் இருந்து இந்த சங்கீதத்தை எல்லாம் புரிந்து கொண்டு நடக்கின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எந்த இடத்திலே எவ்வளவு தாழ்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவன் இருந்த பொழுதும் அவன் நிச்சயமாக சந்தோஷத்தோடு தைரியத்தோடு இருக்க முடியும். அதுக்குதான் வேத பார்வை நமக்கு அவசியம். நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மீறி பார்க்கக்கூடிய, ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஆணையை சிந்தித்து பாருங்க. அடுத்த முறை உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு துயரம் வருகிற பொழுது ஆண்டவருடைய ஆணையை சிந்தித்து பாருங்க, அவருடைய செயல்களை சிந்தித்து பாருங்க, முன்னோக்கி போய்கொண்டிருக்கிற சுவிசேஷ பணிகளை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துவார், பலனை கொடுப்பார், அவரை யாரும் அசைக்க முடியாது. துன்பங்கள் வந்து நாம் தளர்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். துன்பங்கள் எல்லாருக்கும் சகஜமா வரும், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்யத்தை எவனும் எதுவும் செய்து விட முடியாது. ஏன்? அவர் ஆணையிட்டு இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் வல்லமை உள்ளது. கடைசியாக நான்காவது காரியம், நம்மை அழைக்கின்ற ஒரு சுவிசேஷத்தை இங்கு பார்க்கிறோம். நம்ம அழைக்கின்ற சுவிசேஷம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், கொந்தளித்து போய் கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற நாடுகள், ஜாதிகள், அரசர்கள், அதிகாரிகள் எல்லோரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற, ராஜாக்களே உணர்வடையுங்கள், சிந்தித்து பார், பி வைஸ். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கவி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறாங்க? ஒரு சுவிசேஷ அழைப்பை பார்க்கிறோம். மனிதன் கொடூர புத்தி உள்ளவனாக பாவத்திலே ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு திட்டங்கள் தீட்டி இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட பரலோகத்தில் இருக்கிறவர் அவர்களை பார்த்து நகைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்கு. அவர்களை அழைக்கிறார், உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். உங்களில் கூட ஆண்டவர் அறியாதவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை பத்தி தவறான எண்ணங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவர் தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மகா இரக்கமுள்ள தேவன், நீ உணர்வடை, சிந்தித்து பார், உடைய இருதயங்களை ஆராய்ந்து பார் என்று சொல்லுகிறார். ரெண்டு காரியங்களை இங்க பார்க்கிறோம். ஒன்று, வருகிற ஆபத்தை தவிர்த்து கொள் என்கிறார். என்னுடைய குமாரனை முத்தம் செய், என்ன அர்த்தம்? கிஸ் த சன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ முழுமையாக அவரை சரணடைந்து விடு, ஆபத்தை தவிர்த்துக்கோ, அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தாதே. அந்த குமாரனை நீ அவரை சரணடைந்து விடு, அவரை சரணடைந்து விடுவாயானால் வரப்போகின்ற அழிவை நீ தவிர்த்து கொள்ள முடியும். ஏன்? கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அதைத்தான் முதலாவது சங்கீதத்தை பார்த்தோம். நியாய தீர்ப்பிலே அவருடைய கோபம் கொட்டப்பட போகிறது. அத்தனை துன்மார்க்கர்கள் மீதும், ஆண்டவருடைய எதிரிகள் அத்தனை பேர் மேலும் அவருடைய கோபம் கொட்டப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய குமாரனை நீ முத்தம் செய், அவரை சரணடைந்து விடு, வரப்போகிற ஆபத்தை நீ தவிர்த்துக் கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு ஆனந்தமான அனுபவத்தை பற்றி சொல்லுகிறது. என்னது? கடைசியாக பார்க்கிறோம் 12வது வசனத்துல, அவரை அண்டிக் கொள்ளும் யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரிடத்துல ஓடி வருகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள் எல்லோரும் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். 11வது வசனம், நடுக்கத்தோட அவரை சேவித்து அவர்கள் களி கூற வேண்டும். கேடான இருதயத்தோடு ஆண்டவருக்கு எதிராக வாழ்கிறதுனால ஒருவனுக்குமே எந்த விதமான பயனும் இல்லை. ஆனா அவரை எவ்வளவு பெரியவர், மகத்தானவர், சர்வ வல்லவர், கிருபையுள்ளவர் என்பதையெல்லாம் அறிந்து அந்த இயேசு கிறிஸ்துவிடம் உன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு நீ மனம் திரும்பி வருகிற பொழுது அந்த தேவன் உனக்கு ஆனந்தத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். திருந்துகிறதுக்கு அது ஒன்று தான் வழி, ரட்சிப்பு இயேசு விடத்திலிருந்து வருவது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரே மீட்பராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற சர்வ லோகங்களுக்கும் ராஜா. அவரால் அன்றி, அவர் மூலமாக அன்றி வேறு எவராலும் ரட்சிப்பு வராது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் இலவசமாக தருகிறார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு சுவிசேஷ அழைப்போடு இந்த சங்கீதம் முடிவுக்கு வருகிறது பாருங்க. இந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இந்த உலக கண்ணோட்டம், இந்த வேத கண்ணோட்டம், இந்த ஆத்மீக கண்ணோட்டம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் ஆகுரிய ஆனந்தத்தையும் கொடுக்க ஜெபம் பண்ணு.